இன்னைக்கு பேசுறான். எங்க அத்தா எனக்கு பிசினஸுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தாரு, எங்க அத்தா என்ன எப்படி கவனிச்சாரு, எங்க அண்ணனை தான் கவனிச்சாரு, எங்க தம்பியை தான் கவனிச்சாரு, எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே. அட முட்டால, உனக்கு ஒரு இன்சியல் கொடுத்துருக்காரு, அதே போதும்டா. என்ன, உனக்கு ஒரு இன்சியல் போதும், அவ்வளவுதான். அவருடைய செயலுக்கு அவர் விசாரிக்கப்படுவார், அவருடைய செயலுக்கு அவர் விசாரிக்கப்படுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருத்தர் வந்தார், நுஅமான் இப்னு பஷீர். பஷீர் வந்தார் தன் பிள்ளைய தூக்கிட்டு, அவங்க மனைவி, ரசூல்லா சொல்லுங்க, நுஅமானுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன், ஒரு அடிமை அவருக்கு எழுதி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு என் மனைவி சொன்னாங்க, ரசூல்லாவை சாட்சி ஆகியிருக்கேன்னாங்க, அதான் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் ரசூல்லா, நீங்கள் சாட்சியாக இருந்திருங்களேன்னு கேட்டாங்க. ரசூல்லா கேட்டாங்க, பஷீர் உங்களுக்கு வேறு ஏதாவது பிள்ளைங்க இருக்காங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னால் இருக்காங்களே ரசூல்லா அப்படின்னார். அப்போ உன் பிள்ளை எல்லாத்துக்கும் நீ இதே போல் கொடுத்துருக்கியான்னு கேட்டாங்க. யார் ரசூல்லா, இல்லை இவருக்கு மட்டும்தான் கொடுத்தேன்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த அநியாயத்துக்கு என்னை சாட்சியாக்காது, போன்ட்டாங்க எந்திரிச்சு. அவ்வளவு நெருக்கமான சஹாபிய துரத்திட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அநியாயத்துக்கு என்ன சாட்சியாக்காதன்ட்டாங்க. நாளை அவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மை செய்வதை நீ விரும்புகிறாயா இல்லையா, அப்படி என்றால் அவர்களுக்கு நீ அன்பளிப்பு செய்வதிலும் சமத்துவம் காட்டுன்ட்டாங்க. புரிஞ்சா இல்லையா அன்பானவர்களே, இவ்வளவு பயங்கரமானது எது, இந்த சொத்து விஷயத்திலே வரம்பு மீறுவது. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அடுத்து இந்த என்ன விஷயம் இதில் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சொத்துகள்ல பங்கீடுகள்ல அநியாயம் செய்யறது இருக்குது, அளவு கிடக்கிறது, கொடுத்து கொடுக்காம இருக்கிறது, அல்லது அளவை விட குறைச்சி கொடுக்கறது. இல்லை நான் ஒரு உதாரணம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதுக்கு பிறகு இதுக்கு வரேன். அப்ப என்ன செய்யறாங்க, இப்ப மகன் போயிட்டாரு அமெரிக்காவுக்கு, புள்ள பொம்பளை புள்ள இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு, அங்கேதானே விட்டுட்டு போனோம், அங்கேருந்து இப்படி போயிடுச்சு கொஞ்சம் இடையில ட்ராக்கு. இப்ப இவர் என்ன சிலர் பார்த்தாரு, ஆஹா இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஐடியா பண்றாரு. இப்ப கணக்கு இப்படி பார்த்தா என்ன, இவர் இறக்கும் போது பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் இருந்தா ஆம்பளை பிள்ளைக்கு டபுளா கிடைக்கும், பொம்பளை பிள்ளைக்கு சிங்கிளா கிடைக்கும். என்ன பாக்குறாரு, அதுக்கு முன்னாடியே பொம்பளை பிள்ளையுடைய பிள்ளைங்களுக்கோ பொம்பளை பிள்ளைங்களுக்கோ ஏதோ ஒரு சொத்தம் முன்கூட்டிய அன்பளிப்பா எழுதி வச்சிடுறாரு. அப்ப பங்கு போடும்போது அதை கழிச்சிட்டு தானே பங்கு போடணும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு மனிதன் நல்ல அமல்ல போய்கிட்டே இருக்கிறான், கடைசியில இப்படி தவறாக வசியத்து பண்ணி விடுகிறான், செய்து விடுகிறான், நரகத்தில் சென்று விடுகிறான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கேட்டாங்க. என்ன துஆ, அல்லாஹும்ம இன்னி உஹர்ரிஜு ஹக்கல் லஈஃபைன் அல் யதீம வல் பர்ஆ. அல்லாஹ், உன்னிடத்திலே நான் பலவீனமான இரண்டு பேர்களுடைய ஹக்கை நான் இப்போதே முறைத்து விடுகிறேன் அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி உஹர்ரிஜு ஹக்கல் லஈஃபைன், அவர்களுடைய ஹக்குகளை யார் வீணடிக்கின்றார்களோ அது அந்த ஒரு சிரமத்தை, அந்த வேதனையை, மன கஷ்டத்தை அல்லாஹ் நான் உன்னிடத்திலே முறையிடுகிறேன். நான் புரியுதா உங்களுக்கு, இந்த யத்தீம்கள் பலவீனமானவர்கள் பெண்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு செய்யப்படக்கூடிய அநியாயம், அதனால் அவர்கள் படக்கூடிய மனவேதனையை அவர்கள் சார்பாக யார் முறையிடுகிறேன் என்று சொன்னார்கள். புரியல, பாதிக்கப்பட்ட மனுஷனே முறையிட்டாலே வானத்துக்கு அதுக்கு தர கிடையாது. மூன்று நபர்களுடைய துவா பல மாதிரி அறிவிப்பு வருது, எல்லா அறிவிப்புகளையும் கூட்டா இருக்கக்கூடிய ஒருவர் யாருன்னு சொன்னா அநீதி இழைக்கப்பட்ட. மூன்று நபர்களுடைய துவா மறுக்கப்படாதுன்னு ஹதீஸ் பல மாதிரி வருது, ஆனா எது மாதிரி வந்தாலும் சரி எல்லாத்திலும் இடம்பெறக்கூடியவர் யாரு, வதாவத்துல் மதுலூம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவா வானத்துக்கு அதுக்கு. காஃபிரா இருந்தாலும் அவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். எப்படி, காஃபிராக இருந்தாலும் அல்லாஹ் உதவி செய்வான். ஒரு ஆலிம் ஒருத்தர் பேன் பண்ணும் போது, இந்த தாத்தாரிகள் மங்கோலியர்கள் பக்தாது மேல போர் தொடுத்து முஸ்லீம்களை அடிச்சாங்கல்ல, அதுக்கு காரணமாக எழுதும் பொழுது என்ன எழுதுறாருன்னா, என்ன எழுதியிருக்கதாக அந்த ஆலிம் பயன் பண்ணாருன்னா, ஈராக்கில் பகதாதில் முஸ்லீம்கள் அங்கே இருக்கக்கூடிய திம்மி காஃபிர்கள் மேலே ரொம்ப அநியாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வியாபாரம் செஞ்சால் காசு சாமான் வாங்கினா காசு கொடுக்கறது கிடையாது, கடன் வாங்கினா கொடுக்கறது கிடையாது, அவங்களுக்கு ஹக்கு எதையுமே சரியாக கொடுக்கறதுல ஒரே அநியாயம். அதுல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் நாலு முஸ்லீம்களை கூட்டிக்கிட்டு தனியா ஒரு பக்கத்துல இருந்து ஒரு மலை மேல ஏறி, முஸ்லீம்களுடைய இறைவனே நீ உண்மையானவனாக இருந்தால் பாதிக்கப்பட்ட நாங்கள், அநீதி இழைக்கப்பட்ட நாங்கள் உன்னிடத்துல முறையிடுறோம், எங்களுக்கு அநீதி அழித்த ஒரு இடத்துல நீ பழிவாங்கன்னு துவா பண்ணு கீழே இறங்கிட்டார். அதுக்கு பிறகுதான் தாத்தாரிகளுடைய படையெடுப்பு நடந்ததாக வரலாற்றில் எழுதப்பட்டிருப்பதாக பயன் செய்ய யோசிச்சுப்பார். எப்படி புரியுதா உங்களுக்கு? நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு சில பேர் நான் முஸ்லீம்கிட்ட வந்து எப்படி வேணாலும் நடந்துக்கலான்னு சொல்லிட்டு, இப்படி நான் முஸ்லீம்கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கலான்னு சொல்லிட்டு எங்கெங்க ஆதாரம் இருக்கு? யார் சொன்னா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல. உனக்கு வேற யாராவது ரசூல்லா இருந்தா அவங்க பின்னாடி போ. உனக்கு முஹம்மது தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு ரசூல்னு சொன்னா அப்ப நீ எங்க போவ? போ. எங்க நபி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்களுக்கு அநியாயம் பண்ணலாம், காஃபிர்கள்ட்ட காசு வாங்கினா கொடுக்க தேவையில்லை, அவங்கள்ட்ட கடன் வாங்கினா கொடுக்க தேவையில்லை, அவங்கள ஏமாத்துறான்னு சொல்லி எங்க நபி சொல்லித்தர? உனக்கு லைஸ அலைனா ஃபில் உம்மியின சபீல், மத்தவங்களை ஏமாத்தினா எங்களுக்கு தப்பு, எங்க மேல தப்பு கிடையாது. அடுத்து சகோதரர்களே, இந்த சொத்துக்களை முறையாக பங்கு வைக்காமல் கொடுக்காமல் இருப்பது இது மிகப்பெரிய அநியாயம். இது உறவுகளை முறிப்பது, உறவுகளை முறிப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா மின் தம்பின் அஜ்தர் அன் யஜல லி ஸாஹிபிஹி அல் உகுபத ஃபி துன்யா மா மா யத்தஹிரு லஹு ஃபில் ஆகிரா மின் கத்ஈஅத்தர் ரஹ்மி வல் பகி. உலகத்தில் எந்த ஒரு பாவத்துக்கு உடனே அல்லாஹ் தண்டனை கொடுக்க மாட்டான், அவ்வளவு சீக்கிரமா துன்யால அல்லாஹ் கணக்கு தீர்த்திட மாட்டான், புரியுதா? ஆனால் சில பாவம் இருக்கிறது, துன்யாலையே அல்லாஹ் கணக்கு தீர்ப்பான், மறுமையிலே அல்லாஹ் கணக்கு தீர்ப்பான். எப்படி? துன்யாலையும் இருக்கு, ஆகிரத்திலையும் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதுதான் கத்தியாத்துர் ரஹீம், உறவுகளை முறிப்பது. இந்த உறவுகளை முறிக்கிறதுனா என்ன? நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? நம்முடைய சலப்புகள் என்ன சொன்னார்கள்? உறவுகளை முறிக்கிறது. நான் உறவுகளை சேர்த்தான் வாழ்றேன், ஏன்னா அந்த பக்கம் போகும்போது சலாம் சொல்லிக்கிட்டா உறவுகளை சேர்த்ததுன்னு அர்த்தமா போச்சு. நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்குமே அர்த்தம் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். எப்படி? ஷரியத்துடைய ஒவ்வொரு கான்செப்டுக்கும் நம்ம எப்படி வச்சிருக்கிறோம் அர்த்தம்? நம்ம செகுலர் நாட்டுக்கு தகுந்த மாதிரி, செகுலர் மைண்டுக்கு தகுந்த மாதிரி, நம்ம லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கோம். உறவுகளை சேர்ப்பதென்றால் நீங்க படிச்சு பாருங்க, குர்ஆன் எடுத்து படிங்க, ஹதீஸ் எடுத்து படிங்க. உறவுகளை சேர்ப்பது என்றால் அவர்களுடைய தேவையில் அவர்களுக்கு உதவுவது. உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கா அல்லது ஒரு தம்பி இருக்கா, உங்க பிள்ளைங்களை ஒரு காஸ்ட்லியான ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கீங்க, உங்க தம்பி பையன் கார்பரேஷன்ல படிக்கலாம், நீங்கள் உறவை சேர்க்கவில்லை, உறவை முடித்து விட்டீர்கள். உங்களால உங்க தம்பி பையனையும் உங்க பிள்ளைய படிக்க வைக்கக்கூடிய அதே பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறதுக்கு காசு இருந்தோ உங்களுடைய தம்பி பிள்ளைகளை கண்டுக்காமல் நீங்கள் விட்டால் நீங்கள் உங்களது தம்பியின் உறவை முறித்தீர்கள். நீங்க ஒரு மாடி வீட்டில் இருக்கிறீங்க, உங்க தம்பி சாதாரண ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறான், உங்களால் நீங்கள் வசிப்பது போன்ற ஒரு வீட்டை அவனுக்கு வாங்கி கொடுப்பதற்குண்டான ஆற்றல் இருந்தும் நீங்கள் அவனுக்கு வாங்கி கொடுக்கவில்லை என்றால் அவனுடைய உறவை நீங்கள் பாராட்டினீர்கள். எப்படி கிடையாது? பெருநாளைக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அனுப்புறது உறவுகளை சேர்க்கிறதுக்கு, அது நீங்க நினைக்கிறது வேணுமா? சரியத்து கிடையாது. அது என்ன கிடையாது? சரியத்து கிடையாது. உனக்கு அல்லாஹ் என்ன வாழ்க்கை தரத்தை கொடுத்தானோ அந்த தரத்துக்கு உனது சகோதரர்களை உயர்த்துவது, இது உறவுகளை சேர்ப்பது. அவன் தான் சம்பாதிக்கிறான், அவன் கையில காசு இருக்கு, அவனுக்கு கை கால் சலாமத்தா இருக்கு. சதக்கா கொடுக்க சொல்லல, அன்பளிப்பு கூட அவர்களுக்கு, அதுதான் உறவுகளை சேர்ப்பது. சிலத்துர் ரஹீம் சிலான தெரியுமா? நம்ம எல்லாமே மாத்தி வச்சிருக்கிறோம், அல்லது சைட்ல இருந்து பார்ப்போம் அர்த்தத்தை. இப்படி பாப்பா சைட்ல இருந்து நேரம் பார்க்க. சிலத்துன் என்றாலே அன்பளிப்பு என்று அர்த்தம், கொடை என்று அர்த்தம், உறவுகளை செல்வத்தை கொண்டு சேர்த்துக் கொள்வது. உடத்துல ஒண்ணுமே இல்லையா, குறைந்தது சலாமை கொண்டாவது சேர்த்துக்கொள், புன்முறுவலை கொண்டாவது சேர்த்துக்கொள். பிடிச்சுட்டாங்க எதை? எதை? அதை மட்டும் பிடிச்சுட்டான். அதான் நான் சரா சொல்லிடுறேன்னு முடிச்சு அவ்வளவுதான். நம்ம யாருன்னா மிஸ்கின், நம்ம எல்லாம் யாரு பக்கம் மிஸ்கின், கோடி இருக்கும் ஆனா மிஸ்கின் சரியத்தில், சரியத்தில் தீன்ல பக்கம் எவ்வளவு குறைஞ்சபட்ச அளவோ, எப்படி சரியத்தில் கடைசி இதை செய்தால் போதும் அப்படின்னு இருக்கு பாருங்க. இப்ப ருக்குல போனா மூணு தஸ்பி ஓதனா போதும்னு சொன்னாங்க, அவ்வளவு அதுக்கு மேல ஓதவே மாட்டான். எப்படி சுஜூதுல மூணு தஸ்பி ஓதுனா வாது போதும், அவ்வளவுதான் மூணு போதுமாங்க அம்மா. சரி நாலு கவலை சாப்பிட்டா போதுன்னு ஹதீஸ்ல இருக்கு, சாப்பிட்டு எந்திரிச்சிட ஹதீஸ்ல என்ன இருக்கு, மூணு கவலை சாப்பிட்டு முதுகு நிமிந்துட்டா ஹதீஸ்ல போதும்னு இருக்குது. மூணு கவலை சாப்பிட்டோன்னா முதுகு நிமிந்துருச்சுன்னா போதும்னு இருக்குது. உற்ற எதுக்கு கல்யாணத்துல போய் ரெண்டாவது பிளேட் பிரியாணி கேக்குற, பிரியாணி ரெண்டு பிளேட்டை சாப்பிட்டதுக்கு பிறகு எதுக்கு பாயசம் வேற கேக்குற, ராத்திரில எந்த கல்யாணம் ஏன் தேடி போற அங்க சொல்ல அர்த்தம் இருக்கு. துன்யான்னு வந்துட்டா பத்தாது, தீன் வந்துட்டா எரிவான அளவுக்கு இருந்தா கூட போதும். அன்பானவர்களே, உறவுகளை சேர்ப்பது என்றால் இப்ப உபரியாவே நீ கொடுக்கணும்னு இருக்கும்போது உன்னுடைய சொத்துகள்ல பாருங்க, இங்க குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆயத்துல அல்லாஹுத்தலா பிள்ளைகளை சொல்றான், பெண் பிள்ளைகளை சொல்றான், தாய் தந்தைய சொல்றான். இப்படி சொல்லும் போதெல்லாம் வைங்க பங்கு வைங்க, எப்படி வைங்க பங்கு வைங்க, நல்லா சொல்றாருல்ல அதான் நாங்க பங்கு வச்சிடறோம் வேண்டாம். அல்லாஹ் சொன்னா பங்கு வைங்க, எப்ப தெரியுமா பங்கு வைக்கணும், மின் பஅதி வஸீயத்தின் யூசி பிஹா அவ் தைனின், அவர் செஞ்ச வசியத்தை கொடுத்துட்டு பங்கு வைடா, அவர் வச்சுட்டு போன கடனை நிறைவேற்றி பங்கு வைடான்னு அல்லாஹ் விட்டா முடிச்சு அதை சைலண்ட் அப்படியே ஒதுக்கி வச்சு. எப்படி அதை பார்க்கலாம், இந்த ஆயத்து பின்னாடி வரக்கூடிய ஆயத்து ஹதீஸ் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபியின்கள் மிகப்பெரியவங்க சொன்னாங்க, ஒரு மையத்து இறந்து போயிட்டு எப்படி கோடி கோடி விட்டுட்டு போயிருக்கான்னு வச்சுக்கோங்க, வெறும் ரெண்டு தீனார் தான் கடன் விட்டுட்டு போயிருக்கான், எவ்வளவு அவன்கிட்ட எவ்வளவு இருக்கு சொல்லுங்க, சும்மா சும்மா தானே சொல்ல போறோம், வச்சிருக்கான் கடன் எவ்வளவு விட்டுருக்கான் சும்மா ஒரு அஞ்சு ரூபா வச்சுக்கோங்க, இந்தியா காசுக்கு எவ்வளவு அஞ்சு ரூபா, பக்கத்துல பொட்டி கடைக்கு போனா ஒரு கள்ள மிட்டாய் வாங்கினா காசு கொடுக்க மறந்துட்டான். இமாம் ஷாபி சொல்லுகிறார்கள் அந்த ஐந்து ரூபாயை அந்த காசை எடுத்து அவருக்கு கொடுக்காத வரைக்கும் இதுக்கு சொத்து வாரிசுகளுடைய சொத்துங்கிற பேரே வராதுட்டாங்க. புரியுதா இல்லையா, புரியல புரியல. ஒருத்தருடைய அத்தா மூத்தா போயிட்டாரு, கோடி வச்சிருக்கிறார் புரிஞ்சா, அவருக்கு குளிப்பாட்டணும் கழுவணும் கஃபன் பண்ணணும் அடைக்க முடிட்டோம். இப்ப இந்த கோடி இருக்குல்ல பிள்ளைங்க பங்கு போட்டுக்கலாமா, போடுவது ஹராம், போடுவது ஹராம் எதுவரை, அவர் வச்சுட்டு போன அஞ்சு ரூபா கடனை நிறைவேற்றாத வரைக்கும் இது உனக்கு சொந்தம்னு சொல்ல முடியாதுட்டான். இதுதான் குர்ஆன் சொல்றது புரிஞ்சுச்சா. இப்ப அது எங்க அண்ணன் கொடுப்பாரு, அது என் தம்பி கொடுப்பான், அதை எடுத்து வெளியே எடுத்து வைக்காத வரைக்கும் அந்த ஒரு கோடியில அஞ்சு ரூபாயை எடுத்து வச்சு அவருடைய பேரை எழுதி கவர்ல போட்டதுக்கு பிறகுதான் மிச்சம் எவ்வளவு இருக்கு, 4,99,99,000 அப்புறம் 995 ரூபாய், அதுதான் உங்களுக்கு சொந்தம், அதை பிரிக்காத வரைக்கும் ஒரு பைசா கூட எடுக்க முடியாதுங்கிறாங்க. இதான் மார்க். அப்ப சொத்து எப்ப சொத்தாகும், வசியத்தை நிறைவேற்றுங்க கடன் நிறைவேற்றுங்க. இப்ப பாருங்க அல்லாஹு அக்பர், இதுதான் ஹதீஸ். அலி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் குர்ஆனிலே வசியத்தை அல்லாஹ் முதலாவதாக சொல்கிறான், கடனை இரண்டாவதாக சொல்கிறான். நீங்கள் ஆயத்தை தவறாக விளக்கம் கொடுக்கின்றீர்கள், முதல்ல கடனை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிறகு வசியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு சில பிள்ளைங்க அத்தா மூத்தா போயிட்டாரு, அத்தாக்கு புண்ணியம் சேர்த்து வைக்கணும். பெரிய கோடீஸ்வரர் பள்ளிவாசம் கட்டலாமான்னு பார்க்கறான், மதரசா கட்டலாமான்னு பார்க்கறான், நாளை எஜிமீரை படிக்க வைக்கலாமான்னு பார்க்கறான். அத்தா வாங்கின பில்லு பாக்கிலாம் இருக்குது. இவன் என்ன சொல்றான், நான் எதுக்கு அதை கொடுக்கணும், அவங்க எங்க அத்தாட்ட கொடுத்தாங்க, எங்க அத்தாட்ட வாங்கிக்க வேண்டியதானே, இப்ப எங்க அத்தாக்கு புண்ணியம் சேரணும், நான் ஒரு பள்ளிவாசம் கட்டுறேன். அட முட்டாள், மடையின அறிவு இல்லாதவனு, என்னடா மார்க்கத்தை படிச்சுட்டு வந்திருக்கிற, உன்னுடைய தந்தைக்கு நீ கடனை கொடுப்பதுதான் அவருக்கு நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை. புரியுதா இல்லையா? அவர் வாங்கின கொடுக்கல் வாங்கல அவர் பார்த்து அவர் காலத்திலே வாங்கியிருக்க வேண்டியதானே. அப்படி பார்த்தா யாருக்கு கொடுக்கல் வாங்கல, யாராவது வியாபாரம் பார்க்க முடியுமா? இந்த காலத்தில் ரொக்கத்துக்கு தான் வியாபாரம் சொன்னா எல்லாம் கடையை மூடிட்டு போயிட வேண்டியதான் இல்லையா? எப்படி மண்டை சைத்தான். நல்ல நல்லவங்களை நல்லது மாதிரி தான் கெடுப்பான், நல்லவங்களை எப்படி கெடுப்பான்? அவனை போய் ஜினாவுக்கு கூட்டிட்டு போவானா? அவனை போய் சினிமா கூட்டாய் கூட்டிட்டு போக முடியுமா? முடியாது. அவனுக்கு புண்ணிய மாதிரி உன்னை காட்டணும். உங்க அத்தா மூத்தா போயிட்டாரு பாத்தியாவது, உங்க அத்தா மூத்தா போயிட்டாரு கத்தம் போது, இங்க வந்து 1000 ரூபா கடன் கொடுத்த வந்து நின்றுட்டு இருப்பான், இவன் 10000 ரூபாய்க்கு கத்தம் பாத்தியா போதுகிட்டு இருப்பான். செய்யறது பிதாத்து, அனாச்சாரம், அதுக்கு ஒரு பாவம், கடனை கொடுக்க அதுக்கு ஒரு பாவம். மின் பாதி வசியத்தின் அலி சொல்கிறார்கள், குரான்ல வசியத்து முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, கடன் இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன கிடையாது, முதல்ல எங்க அத்தாக்கு புண்ணியம் சேர்க்கிறேன் சொல்லிட்டு அவர் மதரசா கட்ட சொன்னாரு, முதல்ல மதரசாவை தான் கட்டுவேன், கடன் கொடுத்தவன அப்புறமா வாங்கடா பார்க்கலாம், முடியாது, கடனை கொடு முதல்ல. அப்ப ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வசியத்தை எழுதி வைக்க சொல்லிருக்கான். இன்னைக்கு நம்ம இப்படி இங்கேயும் பாருங்க, நம்முடைய தகால அந்த காலத்தில் நான் பொதுவாக சொல்றது உண்டு, மெட்ராஸில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு நம்முடைய முன்னோர்கள் வசியத்து செய்து வைக்கவில்லை என்றால் நமக்கு மையத்தை அடக்கிறதுக்கு மக்பராவே இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் மஸ்ஜிதை கட்டினார்கள், அந்த மஸ்ஜிதுக்காக வக்ஃபுகளை அவர்கள் பராமரிப்பதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வரக்கூடிய வக்ஃபுகளை நிறுவினார்கள். கேடுகட்ட இன்றைய முஸ்லிம் சமுதாயம் அந்த வக்ஃபுகளை தங்களது சொத்துகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. இவனு வக்ஃபு பண்றது கிடையாது, வக்ஃபு செய்யப்பட்ட சொத்தையும் தனது சொத்தாக மாற்றிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிட்டு, அல்லாஹ்வுடைய சாபம் லேனத்தை இறங்கி கொண்டிருக்கிறது. முந்தியவர்கள் தாம் மூத்தா போறதுக்கு முன்னாடி தனது கட்டைக்கு சதக்கா ஜாரியா வேணும்னு சொல்லிட்டு மூணுல ஒன்றை மஸ்ஜிதா கட்டினாங்க, மதரசாவா கட்டினாங்க, தாருல் ஐதாம் கட்டினாங்க, மிஸ்கீன்களுக்கு வழிபோக்கர்களுக்கு எழுதி வச்சுட்டு போனாங்க. வசி எனக்கு தெரிஞ்சு வரலாறுகளை படிக்கும் பொழுது செல்வந்தர்களோ அமீர்களோ மன்னர்களோ வசியத்தை செய்யாம மூத்தா போனது கிடையாது. இன்றைக்கு ஒரு நயா பைசா 10 ரூபா, நான் கோடீஸ்வரனா இருப்பான், கோடிக்கு கோடியா இருப்பான், நான் மூத்தா போயிட்டா ஒரு 10 லட்ச ரூபாய் ஒரு மதரசாக்கு கொடுத்துருக்குன்னு யாராவது செல்வந்தர்கள் வசியத்து பண்றாங்களா? நினைக்கிறேன் என் புள்ள, என் புள்ள நாளைக்கு உன் புள்ள என்ன செய்வான், ஒரு துவா ரப்பிர்ஹம்ஹுமா ஓதுவானான்னு பாரு. அல்லாவிற்கு கொடுக்காமல் நீ போனிய உன் புள்ள உன் புள்ளன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், பாத்தியா ஓதிட்டு மறந்துடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்துக்கு ஆர்வம் ஊட்டினார். அதே போல இன்னொரு வசியத்து இருக்கு. இப்போ நம்ம வளரும் பொழுது நம்முடைய சாச்சா நமக்கு கை கொடுத்துருப்பார் இல்லையா? இப்ப அண்ணன் பிள்ளைங்க, அண்ணன் சொல்லுவார், டே போகும்போது பிள்ளைய என் பிள்ளைய ஸ்கூல்ல விட்டு போயிடறான்னு சொல்லுவாரு. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? தம்பிக்கார் சரிண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவார். அங்கே போன் பண்ண, டே நான் கொஞ்சம் வேலையா இருக்கிறேன், வரும்போது பிள்ளைய கொண்டு வந்து வீட்டில் விட்டுறான் பாரு. சரிண்ண அப்படின்னு மாப்பிள, நான் வெளியூர்ல இருக்கேன் வர முடியல, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, போய் கூட்டு போட ஆஸ்பத்திரிக்கு பாரு. சரி நம்பர், புரியுதா? இவர் இப்படியே பெருசாகி பெருசாகி இவர் வளர்ந்துருவார். இவருடைய பிள்ளைங்கள் எல்லாம் பெருசாக படிக்க வச்சிருப்பார். இவருடைய பிள்ளைங்களுடைய அந்த வளர்ப்புக்கு பின்னாடி தந்தை பொருளாதாரமாக கொடுத்திருக்கலாம், ஆனால் பிசிக்கலாக அந்த பிள்ளைகளை பராமரித்ததில் யாருடைய பங்கு இருக்கும்? சச்சாவுடைய பங்கு இருக்கும், தாய் மாமாவுடைய பங்கு இருக்கும். இவங்களுக்கெல்லாம் குரானில் குறிப்பிட்ட பங்கு எதுவும் இருக்குதா? இப்போ இவர் மூத்த போறார், தன்னுடைய சச்சாவினால வளர்ந்து ஆளானவர் மூத்தா போறாரு. இவருக்கு பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ளா இருக்காங்க. மார்க்கம் என்ன செய்யணும்னு சொல்லுது, டே நீ உன்னை வளர்த்தாருல சச்சா, அவருக்கு ஏதாவது வசியத்து, அவருக்கு ஏதாவது வசியத்து. மூணுல ஒண்ணுக்குள்ளார உனக்கு அல்லாஹ் கோடியை கொடுத்துருக்கிறான், கோடியை கொடுத்துருக்கிறான். நான் மௌத்தா போயிட்டா ஒரு 2 லட்சம் ரூபாய் எடுத்து என் சாச்சாவுக்கு கொடுத்துருங்க. எப்படி துவா செய்வார் உனக்கு? அவருடைய பிள்ளைங்க எப்படி துவா செய்யும் உனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சொந்த அத்தாவே கொடுக்க மாட்டேங்கிறான். இதுல எங்க சாச்சாவை நினைக்க போறான், மாமாவை நினைக்க போறான், சொந்த தம்பிய அண்ணனையே புறக்கணிச்சிடறான். இதுல வேற சாச்சா மாமா நினைச்சு கோப்பானுங்களா இந்த காலத்தில் உள்ளவனுவன்? ஏன் அல்லாவுடைய அதாபு இறங்குகிறது சகோதரர்களே? உறவுகளை மறந்து கொண்டே இருக்கிறோம். ஒருத்தனுக்கு காசு வர 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 தன்னுடைய லைஃபை லக்ஸுரி ஆக்கிக்கிட்டே போறான், ஆடம்பரமாக்கிக்கிட்டே போறான், உறவுகளை மறந்து விடுகிறான். அல்லாவுடைய லேனஸ், அல்லாவுடைய லேனஸ். இப்ப அல்ல என்ன சொன்னா, வசியத்தை கொடுக்கணும், கடனை கொடுக்கணும். அதுக்கு பிறகு என்ன, அவர் ஹஜ்ஜு செய்யாம மூத்தா இருந்தா அதுவும் அவர் மேல உள்ள கடன். அந்த வருஷத்தினுடைய சக்காத்தோ அதுக்கு முந்தைய வருஷத்தினுடைய சக்காத்தையும் கொடுக்காம இருந்தா அதெல்லாம் கொடுக்கணும், அதுக்கப்புறமா சொத்த பங்கு வைங்கடாங்கிறான். இவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் தூக்கி வைங்கிறான் போறோம், எல்லாத்தையும் தூக்கி ஓரத்துல வைங்க. அதுக்கு நாங்க என்னங்க பண்றது, இப்ப எங்களுக்கு இந்த காசு தேவைங்கன்னு சொல்லிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு சஹாபி இறந்து போயிடாரு, வெறும் 300 திர்ஹம், வெறும் இந்த காலத்தில் 10,000 ரூபாய் விட கம்மியான மதிப்பு தான் 300 திர்ஹம், சரியா? அவருக்கு நிறைய பிள்ளைங்க, குடும்பமும் ஏழ்மையில் இருக்கு. அப்ப தம்பிக்கார் வர்றாரு, யார் ரசூலல்லாஹ், எங்க அண்ணன் மூத்தா போயிட்டாரு, அவர் விட்டுட்டு போனது எவ்வளவு, வெறும் 300 திர்ஹம் தான். புள்ளக்குட்டிய ரொம்ப ஏழ்மையா இருக்கு, பொண்டாட்டியும் பக்கீரு, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற குடும்பம், நான் என்ன செய்யற சூழலா, இந்த 300 திர்ஹத்தை பிள்ளைங்களுக்கும் பொண்டாட்டிக்கும் பிரிச்சு கொடுத்துட்டுமான்னு. அவர் கொஞ்சம் கடன் வேற வச்சிருக்கிறார் சொல்லாங்கிறப்ப, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலில் கடன்காரர்களின் கடனை அடைத்து விட்டுவான். இன்னைக்கு நம்ம பேசுறோம், ரசூலுல்லாஹ் விட இவங்களுக்கு இறக்கம் ஜாஸ்திங்க. எப்படி, கடன்காரர் வந்து கேட்டா, என்னப்பா மையத்து நேரத்தில் வந்து கடனை கேட்குற, ரசூலுல்லாஹ் தொழுகவே வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு இமாம் சாப் சொன்னார்னா அவர் முதல்ல பொட்டிக்கிட்டு இருக்கிறான். தொழுக வைக்க வரும் பொழுது இவருக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா, கடன்காரர்கள் முன் வரட்டும், கடன் கொடுத்தவர்கள் அந்த கடனை ஒத்துக்கிறவங்க முன்னாடி வந்தாதான் நான் வந்து தொழுக வைப்பேன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க. அந்த இமாம் சாப் முதல்ல பெட்டியெல்லாம் கட்டி ரெடியா வச்சிருக்கணும். அந்த இமாம் சார் சுபுவில் சொன்னாருன்னா இஷ்ராக்குக்கு முன்னாடியே போயிடுவார், அசரில் சொன்னார்னா குருபு ஷப்ஸுக்கு முன்னாடியே அவரை பெட்டியை கட்டிடுவாங்க, முடிஞ்சு கதை அவ்வளோதான். எப்படி, இங்கே நியாயம் தர்மத்துக்குலாம் இங்கே வேலை கிடையாது, அவ்வளோதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல்ல கடன்காரர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. கடன்காரங்களை கூப்பிட்டு, கடன்காரர்களை இவர்கள்லாம் எத்தியமாக மிஸ்கீனாக கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், நீ விட்டு கொடுன்னு சொல்லலை. இன்னைக்கு இப்படி தான் சொல்லுவாங்க, எப்படி கொடுத்தவர்களே போப்பா அட்ஜஸ்ட் பண்ணி போப்பா, என்னப்பா கொடுத்த வாங்கினா அவ்வளோதான், இப்போ என்ன மூத்தா போயிட்டா புள்ள குட்டி இருக்கு, அவங்களுக்கே படிப்புக்கு செலவு இல்லாமல் இருக்கு, இப்போ போய் போ 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 பார்த்துக்கலாம் அப்படிமா. யாரு கேட்டு வர்றவங்கள தரத்துக்குவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எல்லாருக்கும் கொடுனாங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. சொன்னார், யார் ரசூலல்லா, ஒரு பெண் வந்தாங்க, 1 தீனாரும் 2 தீனாரும் எனக்கு உங்கள் அண்ணன் கொடுக்கணும்னு சொன்னாங்க, ஆனால் அதுக்கு சாட்சி இல்லை ரசூல்லா அப்படின்னாங்க. என்ன சொன்னார், எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ரசூல்லா, ஏதோ 1 or 2 தீனாரும் ஒரு பெண்ணுக்கு வந்து சொன்னாங்க, ஆனால் சாட்சி இல்லையா ரசூல்லாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதையும் அவளுக்கு கொடுத்து விட்டு வா, அவள் உண்மைத்தான் சொல்கிறாள். நாங்க இப்ப என்ன நிலைமை, அப்படியா கொடுத்தீங்களா, எழுதி வச்சிருக்கீங்களான்னு கேட்பான், சாட்சி இருக்கான்னு கேட்பான். இப்போ கடன் கொடுத்தவனுக்கும் தெரியும், வாங்கினவனுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், எழுதி ஏதாவது இருக்காங்க இப்போ அப்படிமா. இது இருந்தால் தாங்க நம்ம இப்போ பேச முடியும், பஞ்சாயத்து வைக்க முடியுமா. இப்போ என்ன சொன்னாங்க, மக்கள் எழுதி இருக்காங்க. சரி, இப்போ உள்ள நிலைமையில் இன்னைக்கு எப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் போய் உங்கள் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கடன் கேட்குறீங்க பாய், அல்லது உங்கள் அண்ணன்ட்டையோ உங்கள் தம்பிகிட்டையோ அல்லது யார்கிட்டையோ கடன் கேட்குறீங்க, ஒரு 10,000 ரூபா. அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் ஒரு பேப்பரில் 2 சாட்சி வச்சு எழுதி கொடுங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஏயா 10,000 ரூபாய்க்கு என்ன நம்ப மாட்டேங்கிறியா நீனு, ரொம்ப ஓவராக தெரியல இது உனக்கு, இதே ஒரு அடமானம் கேட்டார்னு வச்சுங்க, 2 சாட்சியை கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்க, ஏய் இப்படி கேவலப்படுத்துறீங்களா? ஒரு முஸ்லீமான இவர் கேப்பார், யார பார்த்து? ஷரியத்தின்படி சாட்சி வைக்க சொல்றாரு ஒருத்தர், எழுதி கொடுக்க சொல்றாரு, அல்லது அனுமானம் கேட்கிறாரு, அவருக்கு என்ன சொல்லுவாரு? இவரு நீதான் ஒரு முஸ்லீமாயா? ஒரு காஃபி கேட்டா கூட தூக்கி கொடுக்குறாயா? நீ ஒரு முஸ்லீமான்னு கேட்பார். மௌத்தா போயிட்டா இவர் வாரிசு என்ன சொல்லுது? எங்க அத்தா வாங்கினாருங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேக்குது. எங்கள்கிட்ட கேட்டு கொடுத்தீங்களான்னு கேக்குது. நீங்க கொடுத்தது யாருக்கு தெரியும்னு கேக்குது. யோசிச்சு பாருங்க. ஒருவர் இறந்ததற்கு பிறகு சொல்கிறார் அந்த பெண்மணி உண்மையைத்தான் சொல்லுவான். புரியுதா? சொத்தை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக சொல்ல மாட்டார். கொடுத்துட்டு வாங்க. நாங்க ரசூல் சொல்லாலே, நீ இப்ப சாட்சி இல்லைன்னு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்ணு மன்னிக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? உன் நிலைமையும் போச்சு, உங்க அண்ணன் நிலைமையும், ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்க வேண்டியதுதான் நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில. இந்த பக்கம் திருப்பப்படுதா, இந்த பக்கம் திருப்பப்படுதான்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரியல. சொர்க்கமா நரகமா என்றால், இந்த உலகத்தையே இழந்து எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்று சொல்பவன் தான் முஃமின் முஸ்லிம். அவனுக்கு தான் சொர்க்கத்துடைய வேல்யூ தெரியும். இல்ல சொர்க்கமா நரகமானு கேட்டா நான் எப்படி துன்யாவை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா நரகத்துல எழுதி வச்சுக்க வேண்டியதுதான். டிக்கானாவும் ரிசர்வேஷன். எப்படி ரிசர்வேஷன்? நான் எப்படி இந்த துன்யாவை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் முடிச்சு. நிறைவேற்ற வேண்டும், வசியத்து செய்ய வேண்டும். சொல்றாங்க, ஒரு உண்மையான மூமின் இரண்டு நாள் கழிக்க மாட்டான் தன்னுடைய வசியத்தை எழுதி தனது தலைமாட்டில் வைக்காமல். எப்படி? வசியத்தை எழுதி தலைமாட்டில் வைக்காம ஒரு மூமின் முஸ்லீம் இரண்டு நாள் கழிக்க மாட்டான். முதல்ல எதை எழுதணுங்க? வசியத்தில் எதை எழுதணும்? தான் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு எவ்ரிடே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அடுத்ததாக தனக்கு யாரிடத்திலிருந்து வர வேண்டியது, பிறகு என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய சொத்தை முழுமையாக கணக்கெடுத்து அதில் மூன்றில் ஒன்றை, அல்லது என்னுடைய சொத்து இவ்வளவு மதிப்பு வந்தால் இவ்வளவு அல்லாஹ்வுடைய பாதையில் ஏழைகளுடைய படிப்புக்காக வச்சுக்குங்க, அல்லது ஒரு மதரசாக்கு கொடுத்துருங்க, அல்லது ஒரு மஸ்ஜிதுக்கு கொடுத்துருங்க. இது செய்யும். இது எதுக்குங்க? இது நீ ஏதாவது இந்த துன்யால அலட்சியம் பண்ணிருப்பீல, கபருல போன உடனே உடனடி நிவாரணம். உனக்கு கபருல போன உடனே சதக்கா இருக்கு பாருங்க, சரியான ஃபாஸ்டா வேலை செய்யும். எது புரியல உங்களுக்கு? சதக்கா தர்மம் இருக்குல்ல, எப்படி வேலை செய்யும்? சூப்பர் ஃபாஸ்ட். எப்படி? சூப்பர் 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 ஃபாஸ்டா வேலை செய்யும். ஒரு மனுஷன் நரகத்துல உழுகிற மனுஷன் அப்படியே தூக்கி சொர்க்கத்துக்கு அனுப்பிடும் சதக்கா. என்னதுங்க? ஒரு பெண்ணுங்க வாழ்நாளெல்லாம் சினா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தா சதக்கா போட்டான், முடிஞ்சு. நல்லா உடனே தூக்கி அவளை சொர்க்கத்துல போட்டான். அதுக்கு பிறகு அவன் நல்லமல் செஞ்சாலா இல்லையா அதை பத்தினா அதிசயம் இல்லை. அந்த ஒரே ஒரு தர்மத்துக்காகவே அல்ல அவளை மன்னிச்சிட்டான். யோசிச்சு பாரு, நமக்கு இன்னைக்கு வேல்யூ தெரிய மாட்டேங்குது சதக்காவுடைய வேல்யூ. புரியுது? அவ்வளவு ஃபர்ஸ்ட் சதக்கா. அல்லாஹ்வின் கோபத்தை தணிக்கக்கூடியது சதக்கா தர்மம். அவ்வளவு பெருசு. அப்ப இது நம்முடைய இது அமாத்தபுன் ஆதம் இன் கத்த அன்ஹு அமலுஹு இல்லா மின் சதக்கத்தின் ஜாரியத்தி. நம்ம ஹாரூன் ரஷீதுடைய மனைவி ஹஜ் உம்ராக்கு போனவங்களுக்கு தெரியும், அரஃபா மினா போனாங்கன்னா ரொம்ப பேருக்கு அந்த வரலாறு தெரியுதா? நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்திருப்பாங்க, அரஃபாவில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்திருப்பாங்க. கே பாய் அங்கே பார்த்தா பெரிய கோட்டை மதில் சுவர் இருக்கும், அதுக்கு நடுவில் வாக்கியா ஓடிக்கிட்டு இருக்கும். ரொம்ப பேருக்கு தெரியாது கோட்டை மதில் சுவர் அரஃபாலேருந்து அப்படியே முஸ்தலிஃபா மினா வரைக்கும் ஓடும். அங்கேருந்து 70 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து அது வருது. ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லா மன்னர் அவங்களுடைய மனைவி ஜுபைதா ஹஜ்ஜுக்கு வரும்போது பார்க்குறாங்க ஹாஜிகள் படுற கஷ்டத்தை தண்ணிக்காக. அந்த காலத்தில் 4000 கிலோ தங்க காசுகளை செலவு பண்ணாங்க, தன்னுடைய சொந்த காசு செலவு பண்ணி 70 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த ஊற்றுக்கண்ணிலிருந்து தாயிஃபுக்கு பக்கத்தில் அங்கேருந்து வாக்கியால் நோண்டி அரஃபா முஸ்தலிஃபா மினா வரைக்கும் கொண்டு வந்து வச்சாங்க. அப்போ மந்திரி சொன்னாரு ராணிகிட்ட, ஜுபைதா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ரஹிமஹுல்லாட்ட, பயங்கர செலவாகுதுன்னாங்க. சொன்னாங்க ஒரு ஒரு கோடாலியின் வெட்டுக்கும் ஒரு தீனாரை நீ செலவழித்தாலும் சரி, நான் சொல்றேன் இந்த ப்ராஜெக்ட் நீ முடிச்சுதான். அவங்க நம்பியிருந்தான், இதுதான் என்னை கபருடைய அதாபிலிருந்து பாதுகாக்கும், நான் ராணியாக இருப்பது என்னை கபருடைய அதாபிலிருந்து பாதுகாக்காதுங்கிறத நம்பி வச்சிருந்தான். அதனால அது செஞ்சான். இன்றைக்கு சுரூத் மன்னருடைய குடும்பம் வந்து இன்னைக்கு முஸ்தலிஃபா மினா அரஃபாத்தில் இந்த டேப் வாட்டர் வசதி கொண்டு வர்ற வரைக்கும் ஏறக்குறைய 1300 ஆண்டுகள் அந்த பெண்மணியுடைய தண்ணீரை தான் ஹாஜிகள் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது சதா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மாஜாவுடைய அறிவிப்பு, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய அமல்கள் முடிந்துவிடும். அவன் மக்கள் குடிப்பதற்காக ஏற்படுத்திய நதியை தவிர, கிணறை தவிர எல்லாம் சவாபு சேர்ந்துகிட்டே இருக்கு. புரியுதுங்க அன்பானவர்களே? அல்லாஹ் மிகப்பெரிய உங்களுக்கு சில விஷயங்களை அப்படியே தெளிச்சு விட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், நீங்க தேடி கற்றுக்கொண்டு புரிஞ்சு அமல் செய்யணும். இது சாதாரணமான விஷயம் அல்ல. புரியுதுங்களா? அலட்சியம் செய்யப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல இது. நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப செய்யலாம் அல்லது விடலாம் என்ற காரியம் அல்ல இது. செய்தே ஆக வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும், இந்த அடிப்படையில் தான் செய்ய வேண்டும். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இதை கற்றுக்கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். இதன்படி தங்களுடைய குடும்பத்தார்கள் கண்டிப்பாக செயல்பட்டாக வேண்டும் என்ற வசியத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றக்கூடிய உயரிய அந்த பாக்கியத்தை தந்தருவானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களையும் அலட்சியங்களையும் மன்னித்து அல்லாஹ்வுடைய தீனுடைய விஷயத்திலே மிக பேணுதலை தந்தருவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹு அலீம் அலி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். சுப்ஹானக அல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.